அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இறைவன் நிறுவின இந்த நீதியின் பாதையிலே அனைவரும் வந்து இறைவனிடம் மெய்யான அன்பு செலுத்தவும் அவன் மேல் ஈமான் கொள்ளவும் வேண்டும் என்றும், இறைவனுடன் உண்மையான சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் இறைவன் நாடுகிறான். மாஷா அல்லாஹ். கடந்த 4 பாடத்திட்டங்களில் தாவூது நபி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். தாவூது ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் நல்ல இசை கலைஞனாகவும் இறைவனை புகழ்ந்து பாடும் பாடல்களை எழுதக்கூடியவனாகவும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் ஒரு மாணவனாகவும் போர் புரிகிறதில் ஒரு ஹீரோவாகவும் இஸ்ரவேலின் ராஜாவாகவும் ஒரு இறை வாக்கினன் ஆகவும் காணப்பட்டார் என்பதை பார்த்தோம். நமது முந்தின பாடத்திட்டத்தில் இத்தனை திறமைகள் பெற்றிருந்தும் தாவீது நபியும் ஒரு பாவிதான் என்பதையும் கண்டுகொண்டோம். இறைவன் விரும்பாத ஒரு தவறை தாவூது நபி அவர்கள் செய்தார். இருந்தாலும் இறைவன் தாவூதின் பாவத்தை எவ்வாறு மன்னித்தான் என்பதையும் நாம் பார்த்தோம். ஏனென்றால் தாவூது நபி சரியான மனம் திரும்பின இருதயத்தோடு தன் பாவங்களிலிருந்து விலகி உலகத்தில் வரப்போகும் மீட்பரை குறித்த இறை வாக்கின் மேல் ஈமான் கொண்டு அதன்படி தன்னுடைய பாவங்களை தௌபா செய்தான். இன்று நாம் இறைவேதத்தின் மைய பகுதியில் காணப்படும் அற்புதமான புஸ்தகத்தை தியானிக்கப் போகிறோம். இந்த புத்தகத்தின் பெயர் உங்களுக்கு தெரியுமா? இந்த புத்தகத்தின் பெயர்தான் சபூர். இந்த சபூர் என்னும் பாடல் புத்தகத்தில் 150 பாடல்கள் காணப்படுகின்றன. இந்த பாடல்கள் அனைத்தும் தாவூது நபியால் எழுதப்பட்டவைகள் அல்ல. மூசா நபி அவர்கள், சுலைமான் நபி அவர்கள், கோராகின் புத்திரர்கள் எனப்படுபவர்கள் உட்பட பலர் எழுதியிருக்கிறார்கள். பல காலகட்டத்தில் பலரால் எழுதப்பட்ட பாடல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு சபூர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இறைவேதத்தின் மைய பகுதியில் முக்கியமான ஒரு புத்தகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சபூர் புத்தகத்தின் முதல் 2 சுறாக்களை இந்த பாடத்திட்டத்திலே நாம் விவரமாக பார்க்க போகிறோம். முதலாவது சுறாவில் உலகத்தில் உள்ள 2 விதமான மனிதர்களை பற்றி பார்க்கிறோம். நீதியின் பாதையிலே நடக்கும் ஒரு கூட்டத்தாரை பற்றியும் அநீதியின் பாதையிலே நடக்கும் மற்றொரு கூட்டத்தை பற்றியும் இதில் எழுதப்பட்டுள்ளது. சபூர் புத்தகத்தில் முதலாவது சுறா 1 முதல் 6 ஆயத்துகள் முடிய நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இந்த சபூர் வேதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களின் வழியையும் அழிந்து போகிறவர்களின் வழியையும் இங்கே காண்கிறோம். எல்லோரும் தான் ஆசீர்வதிக்கப்படுவதை தான் விரும்புகிறார்கள். இறைவனும் அப்படியே இன்சான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இறைவன் அழைத்த நீதியின் பாதையில் நீங்கள் வர வேண்டும். ஆசீர்வாதம் என்பது என்ன? சபூர் வேதத்தில் அதை ஆக்கியோன் ஆசீர்வாதத்தின் 2 வழிகளை கருத்தில் கொண்டு எழுதுகிறான். முதலாவது, இறைவனின் வழிகளை, இறைவனின் வார்த்தைகளை கேலி அல்லது பரிகாசம் செய்பவர்களின் வழியிலே அவர்கள் பிறகே செல்ல வேண்டாம் என்று கூறுகிறார். இரண்டாவதாக, இறைவன் நிறுவின ரட்சிப்பின் வழியை புரிந்து கொண்டு அதன் மேல் ஈமான் கொள்வதும், இறைவனுடைய வார்த்தையின் மேல் ஈமான் கொள்வதனால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் குறிப்பிடுகிறார். இறைவனுடைய நீதியின் வழியை நீங்கள் நம்பி அதை பின்பற்றினால் நீங்கள் நதியோரம் நட்டப்பட்ட மரத்தை போல இருப்பீர்கள் என்று இறைவாக்கு நமக்கு கூறுகிறது. உங்கள் வாழ்க்கை இறைவனால் ஸ்தாபிக்கப்படும் அன்பு, மகிழ்ச்சி மற்றும் அமைதி போன்ற பருவத்தின் பழங்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து வெளிப்படும். இருந்தாலும் நீங்கள் இறைவனின் நீதியின் வழியை பின்பற்றாவிட்டால் காற்றிலே பறந்து போகும் பதரை போல நீங்களும் அழிந்து விடுவீர்கள். இப்பொழுது சபூர் புத்தகத்தின் இரண்டாவது பாடலுக்குள் கடந்து செல்வோம். இந்த சுறாவில் இறுதி நாளில் இந்த உலகத்திற்கு வரப்போகிற மீட்பரை பற்றி எழுதும்படியாக இறைவன் தாவூது நபியின் உள்ளத்தை ஊக்கப்படுத்துகிறான். தம்முடைய இறைவாக்கினனான தாவூது நபியின் பேனா மூலம் இறைவன் நம்மிடம் பேசிய செய்தியை கவனமாக கேட்போம். சபூர் புத்தகத்தின் இரண்டாவது சுறா 1-12 ஆயத்துக்கள் முடிய வாசிக்க கேட்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன்? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே, உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே, எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். சபூர் புத்தகத்தின் இரண்டாம் சுறாவில் இறைவன் அறிவித்ததை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இது மிகவும் முக்கியமானதும். இந்த பாடத்தில் ஆதமின் பிள்ளைகளுக்கு நஜாத்தை கொண்டு வருவதற்காக உலகத்திற்கு வரப்போகும் மீட்பருடைய 3 அற்புதமான பெயர்களை இறைவன் அறிவிக்கிறான். அந்த 3 பெயர்களை கேட்டீர்களா? 1, 1 மசீஹ், மேசியா என்றும், 2 அரசர் என்றும், 3 குமாரன். உலக மீட்பரை குறித்து இறைவன் குறிப்பிடும் இந்த 3 பெயர்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். முதலில் இறைவன் மீட்பரை மசீஹ் என்று அழைப்பதை காண்கிறோம். மசீஹ் என்பது ஒரு எபிரேய வார்த்தை. இதனுடைய பொருள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மேசியா என்ற பெயருடன் உலகத்திற்கு வர இருந்த மீட்பரை அனைவரும் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் ஆதமின் சந்ததிகளுக்கு படிப்படியாக தொடர்ச்சியாக அறிவித்து வந்தார். காரணம், அவர்தான் உலகத்தின் இரட்சகராகவும் நீதிபதியாகவும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பினும் இந்த பாடத்தின் முதல் 3 வசனங்களில் ஆதமின் பிள்ளைகளில் பெரும்பாலானோர் இறைவனால் உலகத்திற்கு அனுப்பப்படும் மேசியாவை நிராகரித்தார்கள் என்று இறைவன் கண்டார். அதற்குரிய ஆயத்தை மீண்டும் வாசிப்போம். சபூர் புத்தகத்தின் 2வது சூரா 1-3 ஆயத்துகளை வாசிக்க கேட்போம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். மற்றும் இஞ்சிலின் 4வது புத்தகம் 3வது சூரா 20வது ஆயத்தை வாசிக்க கேட்போம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். சபோர் புத்தகத்தின் 2வது சூரா 4வது ஆயத்து, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். இந்த 3 ஆயத்துகளையும் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். சபூர் புத்தகம் 2:1-3 ஆயத்துகளை நான் வாசிக்க கேளுங்கள். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். எசியா 3:20 வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். சபூர் புத்தகம் 2:4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். வாசிக்கப்பட்ட இந்த முழு பகுதியும் மேசியாவை குறித்ததான வார்த்தைகளாகவே இருக்கிறது. 2வதாக, இந்த சுறாவில் ராஜா என்று பெயர் மீட்பருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேசியா என்றால் ராஜா என்று பொருள்படும். மசிக் என்றால் ராஜா என்று பொருள்படும். இந்த மசிக் இந்த துணியாவை நியாயம் தீர்க்கக்கூடிய நீதி அரசனாகவும் இந்த பூமியை ஆட்சி செய்யக்கூடியவராகவும் இருப்பார் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இறைவனின் நாட்டமாக இருக்கிறது. கியாமத்து நாளிலே இன்சான்கள் யாவரும் நியாயம் தீர்க்கப்படும் போது இந்த மசீக்கு முன்பதாக அனைவரும் சுஜூது செய்ய வேண்டும் என்பது இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாகும். காரணம், இந்த மீட்பர் ராஜாக்களின் ராஜாவாகவும் பிரபுக்களின் ஆண்டவராகவும் இருக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆகவேதான் இந்த மீட்பர் உங்களுடைய அரசராக, நியாயாதிபதியாக, மேசியாவாக இந்த உலகத்திற்கு வருவார். 3வதாக, இறைவன் மசீக்கு கொடுக்க போகிற மற்றொரு பெயர் ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டோம். இது நாம் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டிய பெயர். அதாவது குமாரன். இந்த பெயரின் அர்த்தம் என்ன என்பதை விளக்க முன்பு தாவூது நபி சபூர் புத்தகத்தில் எழுதிய எல்லாவற்றையும் இறைவன் அவருக்கு கொடுத்த ஞானத்தோடு எழுதியிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் இறை வாக்கினரின் எழுத்துக்களை சில நேரங்களில் புரிந்து கொள்வது கடினம், ஆனால் அவை உண்மையான இருதயத்தை தடுக்காது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இறைவன் தன்னுடைய வேதத்தில் இவ்வாறு எழுதியிருக்கிறான், இறை வாக்கை பற்றி புரிந்து கொள்ள முடியாத கடினமான இருதயம் உள்ளவர்களுக்கு இறைவன் அதை புரிந்து கொள்ளும்படியின் வெளிச்சத்தை கொடுக்கிறான். இஞ்சில் புஸ்தகத்தின் 31வது புத்தகம் 3வது சுரா 16வது ஆயத்தையும் சபூர் வேதத்தின் 2வது சுரா 74வது ஆயத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். தீர்மானத்தின் விவரம் சொல்லவே கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 2:7 இறைவன் மசிக்கை தன் குமாரன் என்று ஏன் அழைத்தார்? மசிக் என்ன அவருடைய மகனா? இப்படிப்பட்டதான கேள்விகள் அநேகருக்கு எழும்பலாம். குமாரன் என்ற பெயரின் உண்மையான அர்த்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? மசிகிடம் நீர் என்னுடைய குமாரன் என்று இறைவன் சொன்னபடியினாலே நாம் இறைவனுக்கு நன்றி கூறலாம். காரணம், மசிக் அவர்கள் இறைவன் மேல் ஈமான் கொண்டபடினால் இறைவன் அவருக்கு மகன் என்ற ஸ்தானத்தை கொடுத்தார். மகன் என்பது பெயர் அல்ல, அது ஒரு ஸ்தானம். அப்படியே இஞ்சிலின் 4வது புத்தகத்தில் 1வது சூரா 12வது ஆயத்துகளை நான் வாசிக்க கேளுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மேசியா இறைவன் மேல் ஈமான் வைக்கும் போது அவர் இறைமகனாக எப்படி அறிவிக்கப்பட்டாரோ அப்படியே இந்த மேசியாவின் மேல் ஈமான் கொள்கிறவர்கள் அனைவரும் இறை மக்களாக அங்கீகரிக்கப்படுவார்கள். எகியா 1:12 மற்றும் சபூர் 2வது சூரா 7வது ஆயத்து நான் வாசிக்க கேளுங்கள். அப்படியானால் மசிகிடம் நீர் என் குமாரன் என்று இறைவன் ஏன் கூறுகின்றான்? நம்மையும் இறைவனின் குமாரர்களாக மாறுவோம் என்பதற்கு ஆதாரமாக சொல்லப்படுகிற வார்த்தை இது. முதலாவதாக, மசிக் மேலிருந்து வந்ததால் இறைவன் மசிகை தன்னுடைய குமாரன் என்று அழைக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மசிக் என்பவர் ஒரு மனிதனிடமிருந்து வந்தவர் அல்ல, அவர் ஜன்னத்திலிருந்து வந்தவர், இறைவன் முன்னிலையில் கண்காணிக்கப்பட்டு வந்தவர். நம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி மசிக் அவர்களுக்கு இந்த உலக உறவின்படியான தகப்பன் கிடையாது. அவர் இந்த பூமியில் வந்தபோது அவர் தாவூது நபியின் சந்ததியிலிருந்து வந்தார். எப்படி என்றால், தாவூது நபியினுடைய வம்ச வழியில் பிறந்த மரியம் பி என்ற கன்னிகையின் மூலம் பிறந்தார். ஆனால் அவருடைய பிதாவாகிய இறைவனின் ஆவியினாலேயே தனித்தன்மையோடு கூட வெளிப்பட்டார். அதனால்தான் இறைவனும் மசிகை பார்த்து, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றார். இரண்டாவதாக, இறைவனும் மசிகும் ஒரே விதமான பரிசுத்த குணத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த காரியத்தினாலும் இறைவன் மீட்பரை தன்னுடைய மகன் என்று அழைத்தார். தகப்பனை போல பிள்ளை என்று கூறுவதற்கு ஏற்ப பரிசுத்தத்திலும் தூய்மையிலும் இறை தன்மையிலும் இறைவனுக்கு ஒப்பானவராக காணப்பட்டார். நம்மை பாவத்திலிருந்து மீட்க வரும் மீட்பர் பாவமில்லாத பரிசுத்தராக இருக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 7வது சுரா 26வது ஆயத்தையும் சபூர் 2வது சுரா 10-12 வரை உள்ள ஆயத்துகளையும் வாசிக்கும் போது நாம் இதை விளங்கிக் கொள்ள முடியும். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். மூன்றாவதாக, இந்த மீட்பரை மசிகை இறைவன் தன் குமாரன் என்று அழைக்க காரணம் என்னவென்றால், மற்ற எல்லா நபிமார்களிடமிருந்தும் இவரை சற்று வித்தியாசப்படுத்தி காட்ட இறைவன் நினைத்தான். 124,000 நபிமார்கள் இறைவனால் இந்த துனியாவிற்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் ஈசா மசிகை இந்த 124,000 பேரை போல இவரும் ஒருவர் என்று இன்ஷான் எண்ணிவிடக்கூடாது. என்பதற்காக இவரை மட்டும் தனியாக பிரித்து என் மகன் என்று கூறுகிறார். சபூர் இரண்டாவது சுறாவிலே இறைவன் மசீகை, நீர் என் குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்னதற்கான மூன்று காரணங்களை பார்த்தோம். நமக்கு போதுமான நேரம் இல்லாதபடியினால் இத்துடன் இந்த பாடத்திட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இறைவன் நாடினால் அடுத்த வாரம் உங்களை இதே நாளில் மீண்டும் உங்களை இந்த பாடத்திட்டத்தில் சந்திக்கும் வரைக்கும் இறையருள் உங்களோடு இருப்பதாக என்று கூறி விடைபெறுகிறோம். ஆமீன்.